அல்லாஹ்வி நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்திற்காக அரும்பாடுபட்டு இந்த மார்க்கத்தை பரப்புவதில் பேராவல் கொண்டு மார்க்கத்தை பின்வந்தவர்களுக்கு எடுத்துரைத்த நல்லோர்கள் இமாம்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இங்கே குழும்பியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வி நல்லடியார்களே, அதிரை தாரு தௌஹீத் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் மர்மமான சில ஹதீஸ்கள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மர்மமான சில ஹதீஸ்கள் என்ற தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்பட்டது என்றால், என்னடா மர்மமான கொலை என்று கேள்விப்பட்டிருப்போம், இது என்ன மர்மமான சில ஹதீஸ்கள், தமிழகத்தில் தௌஹீத் என்று சொல்லிக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை எல்லாம் சொல்லிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை எல்லாம் மறுத்து கொண்டு ஒரு கூட்டம் திரிந்து கொண்டு இருக்கிறது, அலைந்து கொண்டு இருக்கிறது, நபிமொழிகளை மறுக்க சொல்கிறது, நபிமொழிகளுக்கு எதிரான நாட்டிய சிந்தனைகளை நோக்கி அது அழைப்பு விடுகிறது. நபிமொழிகளை மறுப்பதற்கு பேருதான் முஹம்மது ரசூலுல்லா என்றும் கூறுகிறது. நபிமொழிகளை நம்புவதுதானே முஹம்மது ரசூலுல்லாவுடைய அடிப்படை. ஹதீஸ்களை நிராகரிப்பது முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவுடைய செயல் அல்லவே, அந்த கலிமாவை நம்பியவருடைய செயல் அது கிடையாது என்றெல்லாம் நாம் சொன்னால், நம்மை பார்த்து இவர்கள் முஹம்மது ரசூலுல்லாவை சரியாக நம்பவில்லை என்று கூறுகிறார்கள். சரி, இப்படி அவர்கள் மறுத்த ஹதீஸ்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் அது ஏராளம், மறுத்த ஹதீஸ்கள் நிறைய, புகாரியில் முஸ்லிமில் இமாம்கள் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் நூற்களில் அவர்கள் நபிகளார் இப்படி போக மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள் என்று நிறைய நபிமொழிகளை மறுத்து தொலைந்திருக்கிறார்கள். மறுத்ததோடு இல்லாம அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு வித்திட்டு அடித்தளமிட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி அதை எப்படியாவது வளர்த்து விட வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த ஹதீஸ் மறுப்பாளர் அவர்களுடைய தலைவர் இன்னும் நிறைய ஹதீஸ ரகசியமாக மறுத்திருக்கிறார். பல ஹதீஸ்களை ரகசியமாக மறுத்திருக்கார், அதெல்லாம் இன்னும் வெளிவரல. வெளிவந்ததே இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. வெளிவந்ததே புகாரி முஸ்லீம் ஹதீஸ மறுத்து நம்புற மூமின்கள் எல்லாம் காஃபிராக்கி, அந்த ஹதீஸ பதிவு செஞ்ச இமாம்கள் எல்லாம் காஃபிராக்கி முஷ்ரிக்காக்கி இவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. இவ்வளவுதானா அவர் மறுத்தாரா என்றால் அதை மட்டும் அவர் மறுக்கல. பல்வேறு கூட்டங்களில் அவர் மக்கள் அறிஞர்களோடு பேசும்போது மேல்மட்டத்தில் உள்ள அந்த இயக்கத்தில் உள்ள அந்த மக்களோடு பேசும்போது இத நபி இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, பல்வேறு புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ்களை எல்லாம் நபி இப்படி சொன்னதாக வருகிறது என்று அவருக்கு சொல்லப்படும் போது அந்த சபையில் எந்த ஆய்வும் இல்லாமல் நபி இப்படி பேச மாட்டாங்க, புகாரியில் உள்ள ஹதீஸ் முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் நபி பேச இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் சரியான ஹதீஸே கிடையாது என்று அவர் ரகசியமாக மறுத்த பல்வேறு செய்திகள் இருக்கிறது. அது உலகத்துக்கெல்லாம் தெரியாது, சம்பந்தப்பட்ட அந்த இயக்கத்தினர்களுக்கு கூட தெரியாது. இப்ப வரைக்கும் அவர்கள் அதெல்லாம் நபிமொழி என்றுதான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தலைவர் திடீர் என்று அதெல்லாம் நபிமொழி இல்லப்பா, அதெல்லாம் இட்டு கட்டப்பட்டது, யாரோ எவரோ எங்கே எப்போ ஏதோ ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார்னா அப்ப இவங்க மறுக்கலாம். அவர் சொல்லாத வரைக்கும் நாம அந்த செய்திகளை சொன்னா நபிமொழிகள் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஹதீஸ்களை சொல்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். மர்மமான ஹதீஸ்கள், ஹதீஸ் மறுப்பாளர்களின் தலைவர் மர்மமான முறையில உங்களுக்கு தெரியாம ரகசியமாக சில ஹதீஸ்களை மறுத்து தொலைஞ்சிருக்காரு, சில ஹதீஸ்களை மறுத்து இருக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. ஆனா அவரிடத்துல அதெல்லாம் மறுக்கப்படக்கூடிய அதிசயங்கள் தான் இருக்குது. அது நிறைய இருக்குது, அதுல ஒன்று ரெண்டு செய்திகளை சொல்வது இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இதை ஏன் நம்ம அம்பலப்படுத்துகிறோம் என்றால், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயமாக இருந்தால் அதை பற்றி நாம் இங்க பேச மாட்டோம், பேசக்கூடாது, தேவையில்லை, அதுக்காக நீங்கள் இங்க வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மார்க்கத்தில் குழப்பங்களை செய்து கொண்டு நபிமொழிகளில் விளையாடி கொண்டு நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றோம், நபிமொழிகளுக்காக கத்தக்கூடிய நம்மளை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரிகள் இவர்கள்லாம் என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சித்ராவில் நீங்க விழுந்துடக்கூடாது, அதிரை மக்கள் விழுந்து விடக்கூடாது, எந்த மூமினும் சிக்கிவிடக்கூடாது. ஒரு மனிதன் வெளிப்படுத்திய விஷயங்களே இப்படி இருக்குது, ஹதீஸ்களுக்கு எதிராக அதை மறுக்கணும் மறுக்கணும் சொல்லி அந்த ஹதீஸ்களை அவர் சிந்திச்ச விதம், ஹதீஸ்களை விமர்சனம் பண்ண விதம், ஹதீஸ்களில் இல்லாத சொருகிய விதம், ஹதீஸ்களை அநாகரிகமாக அசிங்கமாக பேசிய விதம், இப்படி வெளிப்படுத்திய விஷயங்களே இப்படி இருக்கிறது. பொதுமக்களிடம் வெளிப்படுத்தாமல் தன்னிடம் நெருக்கத்தில் உள்ள சகாக்களிடம் பிரத்யேகமாக மறுத்த ஹதீஸ்கள் இப்படி இருக்கிறது. இதுவே இப்படி இருக்கிறது என்றால் இவர் வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ள வச்சிருக்கிற விஷயம் எவ்வளவு இருக்கும், அது யாருக்கு தெரியும்? அல்லாஹ் அறிந்தவன், நமக்கு தெரியாது. ஆக இது வந்து ரொம்ப ஆபத்தானது. இவங்க ஒரு 100 ஹதீஸ் இன்னைக்கு மறுத்திருக்காங்கன்னா அந்த 100 நிக்க மாட்டாங்க. இந்த நோய் 100 நிக்கும் நினைக்கிறீங்களா? முதல் ஆரம்பத்துல வந்துச்சு இந்த நோய், அப்ப வரும்போதே அவரே இந்த நோய்க்கு ஒரு எல்லை போட்டார். மொத்தத்துல இந்த ஹதீஸ் எல்லாம் ஒரு 50-50 இருக்கு, அதுக்கு மேல போகாதுண்டார். இன்னைக்கு 50 தாண்டி போயிட்டார். அதனால அவரே எழுதினார் இல்லையா, 50 இருக்கும் சொல்லி அது அவரே எடுத்துட்டார். எதுக்கு நம்ம போய்கிட்டு எல்லை போட்டுட்டு இருக்கணும்? நம்ம தான் எல்லை மீறி நம்ம கடந்து போறோமே, நமக்கு எல்லை போடக்கூடியவன் யார்? அல்லாஹ் உனக்கு போடுவான் எல்லை. அப்ப இந்த மாதிரி 50 ஹதீஸ் தான் இருக்குன்னு சொல்லி மறுத்து புட்டு அதுக்கப்புறம் 50 இல்ல நிறைய இருக்குது அப்படின்னு அந்த எல்லையை நீக்கி எல்லை இல்லாம மறுத்துக்கிட்டு போறாங்க. ரகசியமாகவும் நிறைய மறுத்து வச்சிருக்கிறாங்க, அது உலகத்துக்கு தெரியாது, தொண்டர்களுக்கே தெரியாது. இப்படி எல்லாம் பல்வேறு ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டு மர்மமா இருக்குது. அந்த ஹதீஸ்கள்லாம் மர்மமா இருக்குது. இந்த லட்சணத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மாநாடு வேற. நாம இப்ப ஹதீசுகளுக்காக கத்துனாயே ஹதீச மறுக்காதரா? நரிசலாஸ் அவங்க சொன்ன ஹதீச நம்பு, உன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, உன் லாஜிக்க பாக்காத, மார்க்கத்துல என்ன விளையாடுறியா நீ? யாரும் கேட்க ஆள் இல்லைன்னு உனக்கு நினைப்பா? உன்னுடைய விதத்துகளை வழிகேடுகளை தட்டி கேட்க எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்கும் துணிவில்லைன்னு உனக்கு நினைப்பா? அல்லாஹ் நினைச்சா எப்படி வேணாலும் உன் அசத்தியத்தை அழிப்பான், உன் ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு ஒரு விடிவு காலத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் என்றெல்லாம் நம்ம சொன்னா புரியற சக்தி இல்ல. நம்ம இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு என்னன்னா மர்மமான ஹதீஸ்கள் தான். அத மர்மமான ஹதீஸ்கள் நிறைய இருந்தாலும் ஒன்று ரெண்டு செய்திகளையாவது உங்கள்ட்ட என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம் அப்படிங்கறதுனால சொல்றோம். இந்த ஹதீஸ்கள்லாம் ஏன் மர்மமான ஹதீஸ்கள் சொல்றோம்னா, தலைவர் மறுத்திருக்கிறார், என்ன விமர்சனம் பண்ணிருக்கிறாரு, ஆனா உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு அது வரல. அப்ப இது மேல்மட்டத்துல மட்டும் ஒரு 10-6 இருக்கக்கூடிய அந்த சபையில அவர் இதெல்லாம் ஹதீஸ் இல்லையே, நபி இப்படி பேசிருக்க மாட்டாங்களே, போக மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன செய்திகள், அதை நம்ம உங்களுக்கு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்னா, நாம கவனமா இருக்கணுங்கிறதுக்காக. அவரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அவர் ஹதீஸ் மறுத்தா சரியாதான் இருக்கு நம்புறவங்க, இப்ப என்ன செய்யறது? தலைவர் இப்ப மறுத்திருக்காரு, இப்ப தலைவர் அதை அறிவிக்கிற வரைக்கும் இந்த ஹதீஸ நம்புவீங்களா? தலைவர் அறிவிச்சவனே மறுத்துருவீங்களா? அல்லது இப்ப நம்பிட்டு தலைவரை மறுக்க சொன்னாலும் மறுக்காம ஹதீஸ நம்புவீங்களா? என்னத்தை தான் செய்வீங்க என்பதை கொஞ்சம் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல ஒன்று ரெண்டு செய்திகள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, வெண்ணிறை ஆடை அணியிறோமா? நரிசல்லாசவங்க வெள்ளை நிற ஆடையை அணிவதை சிறப்பிச்சிருக்கிறாங்க. எப்படி சிறப்பிச்சிருக்கிறாங்க? உங்களுடைய ஆடைகளிலேயே சிறந்தது என்னது? வெள்ளை நிற ஆடைதான். எனவே அந்த ஆடைகளை நீங்கள் அணியுங்கள், அதிலே உங்களுடைய மூத்தாக்களை எல்லாம் கஃபன் இடுங்கள் என்று நபிசல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் சரியான ஹதீஸ் தான். ஆனா இதை அந்த சகோதரர் ஒரு நேரத்துல இது நபி சொல்லியிருக்க மாட்டாங்க, நபி இப்படி பேச மாட்டாங்கன்னு சொல்லி அவர் விமர்சிச்சு நிலுவையில வச்ச ஹதீஸ் தான் இது. என்ன காரணமா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நபி வெள்ளை உடுத்துற மாதிரி ஹதீஸ்ல வர ஹரிசல்லாசவங்க வெள்ளைய உடுத்துங்கன்னு சொன்னதா இருக்கே தவிர அவங்க அதையுமே செஞ்சு காட்டல. அவங்க உடுத்துறது பாத்தீங்கன்னா சிவப்பு ஆடை பச்சை ஆடை இப்படிதான் உடுத்திருக்காங்க, வெள்ளை அவங்க உடுத்துற மாதிரியே தெரியல அப்படின்னு. வெள்ளை இவருக்கும் பிடிக்காது, ஏன்னா அவருக்கு கருப்பு இந்த மாதிரிதான் பிடிக்கும். அப்ப வெள்ளைய ஆடைய ஏன்னா இந்த அரிசை இப்படி ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்கத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, இது மர்மமான ஹதீஸா தான் இருக்குது, எங்கள்கிட்ட மர்மம் இல்ல, அது சரியான ஹதீஸ். ஆனா அவர்களிடத்துல இது மர்மமாக இருக்குது. இப்ப என்னன்னா, இந்த ஹதீஸ் உண்மையிலே அது மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸா, அல்லது இந்த ஹதீஸ மறுக்க கூடாது, இது நபி சொன்னது அப்படிங்கறது அவங்க நிலைப்பாடா, அந்த இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க இப்ப இந்த ஹதீஸ நம்புறாங்களா, நாளைக்கு தலைவர் அதை மறுக்க சொல்லிட்டா மறுத்துருவீங்களா, என்ன நிலைப்பாடு என்பது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நான் பொய் சொல்லல, அவரோட இருந்து அவர் சொன்னத நம்ம கேட்டு சொல்றோம், பொய்யோ அவதூற எதுவுமே கிடையாது. அது அவருக்கும் தெரியும் நம்ம இப்படி சொல்றது, நம்ம அப்படி சொன்னாருங்கிறது அவர் உள்மனசு சொல்லும், அது உண்மையான விஷயம்தான். ஏன்னா இந்த அதிசயங்கள் மறுக்கப்பட்ட கூடாதுங்கிற ஒரு சேஃப்டி காண்டிதான் நம்ம சொல்றோம். இப்படி ஒரு முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம்னா என்ன செய்வாங்க, நம்மளை பொய்யராக்கி விடுவாங்க. அப்பா சொல்லி பொய்யன் அவன் வந்து இவர் மறுக்காத அதிசயம் மறுக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படி சொல்லியாவது இந்த அதிசயம் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லதுதான், பரவாயில்ல, என்ன பொய்யன்னு சொன்னா பரவாயில்ல, அந்த அதிசயம் மறுக்காம வர்றியே அப்படி வந்தா நல்லதுதான். இல்ல ஆமா இவர் சொன்ன மாதிரி நாங்க மறுக்கத்தான் செய்யறோம்னா அதுவும் கூட ஒரு நல்லதுதான். நீ குஃபூர்ல ஆழமா போய்கிட்டு இருக்கிற, இன்னும் நீ வேகமா தான் போய்கிட்டு இருக்கிறது மக்களுக்கு விளங்கும். நீ உருவாக்குன சில வழிகேடுகள், வழிகேடு என்பது அது இன்னும் உறுதியாகும் அந்த அதிசயங்களை மறுக்க மறுக்க. அப்ப ரெண்டுல எது நடந்தாலும் நல்லதுன்னு வைங்களேன். இப்ப நம்ம அடுத்த அதிசயத்துக்கு வருவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, 6 வயசுல முடிச்சாங்க அப்படித்தானே. ஒரு ஆளு அமீருங்கிறவர் யாரோ ஒரு ஆளு ஒரு புக் எழுதினார், என்னன்னா 6 வயசுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சதுன்னு வரக்கூடிய ஹதீஸ்லாம் லைஃப் ஆனது, பலவீனமானது அப்படின்னு ஒரு ஆள் புக் எழுதினார். சரியா, ஒருத்தவன் புக் எழுதிட்டா சரியாயிருமா? அவர் எப்படி எழுதியிருக்காரு, ஹதீஸ்கள விதியெல்லாம் மீறி. ஏன்னா அது எப்படி நபி 6 வயசுல முடி, இந்த ஒரு சிந்தனையில தான் என்ன செஞ்சிருக்காரு, அந்த ஹதீஸ பூரா லைஃப் ஆக்கியிருக்காரு. நபி 6 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, ஹதீஸ பூரா அவர் லைஃப் ஆக்கியிருக்கிறார். சரி, அந்த ஆளுக்கு தான் விவரம் இல்லாம இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு புக் எழுதியிருக்காருன்னா, நம்ம தலைவர் என்ன பண்றாரு, அவரும் ஆமாங்க அந்த ஹதீஸ பாக்கணும். எப்படி அதை பாக்கணும், 6 வயசுல கல்யாணம் முடிச்சாங்கிறது அது ஒரு விமர்சனமா தான் இருக்குது, அது அதை பாக்கணும். அப்ப அது எங்க வச்சாச்சு, லிஸ்ட்ல வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன கேக்குறோம், உங்க நிலைப்பாடு என்ன? இப்ப அந்த அமீர் கெட்டு போன மாதிரி, அண்டாரு கெட்டு குட்டியேஸ்வரா போன மாதிரி, நீங்களும் இந்த சஹிஹான ஹதீஸ மறுக்கிறீங்களா? ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹா 6 வயசுல கல்யாணம் முடிச்ச ரவி அவர்கள் அவங்க 6 வயசுல கல்யாணம் முடிச்சாங்கிற செய்திய ஏன்னா காபிர்கள் விமர்சனம் பண்றாங்கல்ல, முகமது நபி வந்து சிறுமியை கல்யாணம் முடிச்சாரு அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த காபிர்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி, அவங்களுக்கு தாவத்தை செய்யற மாதிரி இந்த ஹதீஸ நீங்க மறுக்கிறீங்களா மறுக்கலையா? அதை நம்புற மக்கள்கிட்ட, அந்த வழியில இருக்கிறவங்கிட்ட நம்ம கேட்கிறோம், நாளைக்கு தலை இப்ப நீங்க நம்புறீங்க இந்த ஹதீஸ, நாளைக்கு திடீர்னு உங்க தலைவர் மறுத்துட்டார்னா அப்ப மறுப்பீங்களா, என்ன செய்வீங்க? சரி தலைவர் மறுத்தா அப்ப நீங்க நம்புவீங்களா, ஹதீஸ நம்புவீங்களா, ஹதீஸ மறுப்பீங்களா, நீங்க யோசிச்சு பாருங்க என்பது சிந்திக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, புகாரில வரக்கூடிய, இதான் புகாரில வரக்கூடிய ஹதீஸ்கள் தான், புகாரில வரக்கூடிய செய்தி பரவலாக மக்கா நகரம் எப்படி வந்துச்சு, அந்த வரலாறுகளை இப்னு அப்பாஸ் உள்ளவங்க விளக்குறாங்களா இல்லையா, மக்கா எப்படி உருவாச்சுங்கிற விவரத்தெல்லாம் விளக்கிட்டு வர்றாங்க. அதுல அவங்க சொல்லும் போது, மகனை இஸ்மாயில் சவங்களை விட்டுட்டு இப்ராஹிம் சவங்க போயிட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு மகன் பெரிய ஆளாகி கல்யாணம் எல்லாம் முடிச்ச பிறகு இப்ராஹிம் சவங்க திரும்பி வர்றாங்க, என்ன வர்றாங்க மக்காவுக்கு வர்றாங்க. அப்ப வந்து வீட்டுக்கு வந்து கேக்குறாங்க, இஸ்மாயில் இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க. யார்கிட்ட கேக்குறாங்க, மருமகள்கிட்ட கேக்குறாங்க. மகன் இல்ல, இஸ்மாயில் சவங்க இல்ல, மருமகள்கிட்ட கேக்குறாங்க, இஸ்மாயில் இருக்கிறாரா இல்ல, அவர் எங்களுக்காக உணவு தேடுறதுக்காண்டி வேட்டையாட போயிருக்கிறாரு அப்படின்னு மருமக பதில் சொல்றாங்க. சரி நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்,
சிரமப்படுறோம் அப்படின்னு ஒரே பஞ்ச பாடம் இந்த அம்மா பாடுது. என்ன அல்லாஹ்வை புகழ்ந்து ஒரு நல்ல வார்த்தை இல்ல, என்ன பஞ்ச பாடம் பாடுது. வந்த இந்த முதியவரை கவனிக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு தூரத்திலிருந்து வயசான ஆள் வந்திருக்கிறாரு, அவர் நம்முடைய மருமகனார் கூட உனக்கு தெரிய வேண்டாம், வந்தவருக்கு ஏதாவது சாப்பாடு தண்ணி கொடுக்கலாமா இல்லையா, அதையும் அந்த அம்மா செய்யல. அப்ப இப்ராஹிம் என்ன சொன்னாங்கன்னா, நான் அவர் இஸ்மாயில் வந்தா சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்தாரு, அவர் சொல்லிட்டு போனாரு, உன் வீட்டு வாசப்படியே மாத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு இஸ்மாயில் கிட்ட சொல்லிருங்கன்னு இப்ராஹிம் சவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மருமகளுக்கு தெரியாது, வந்தது மாமனாருங்கிறது தெரியாது. இஸ்மாயில் சவங்க வந்தோடனையுமே அவங்களே கேட்டாங்க, வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா, அப்ப அவங்க கேக்குறாங்கன்னா ஏன் கேக்குறாங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், அறிவிச்சு கொடுக்கறான் நபிங்கிறனால. அப்ப யாராவது வந்தாங்களான்னு இஸ்மாயில் சவங்க கேட்டாங்க, ஆமா ஒரு பெரியவர் வந்தாரு, என்ன கேட்டார், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்ன, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம், அப்படி இருக்கோ இப்படி இருக்கோ நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். அவர் போயிட்டாரு, அவர் ஒன்னு சொன்னாரு, உன் வீட்டு வாசப்படிய மாத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. அப்ப இஸ்மாயில் சவங்க சொன்னாங்க, அப்படியா, அப்ப உன்னை தலாக் விட சொல்றாரு, என் வாப்ப வந்தவர் என் வாப்பாரா வேற யாரும் இல்ல, உன்னை தலாக் விட சொல்றாருன்னு சொல்லி மனைவியை தலாக் விட்டாங்க. அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு அதே மாதிரி இஸ்மாயில் சவங்க வர்றாங்க, அதே மாதிரி வீட்டுல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, இஸ்மாயில் சவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க, இஸ்மாயில் சவங்க வீட்டுல இல்ல. அப்ப கேக்குறாங்க, எங்க போயிருக்காரு இஸ்மாயிலு, அவர் வந்து எங்களுக்காக உணவு தேடி வேட்டையாட போயிருக்காரு, சரி நீங்க எப்படி இருக்கிறீங்க. அப்ப மருமக சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லா இருக்கோம், அல்லாஹ்வை போத்தி புகழ்ந்துட்டு நாங்க சந்தோஷமா இருக்கோம் மகிழ்ச்சியா இருக்கோங்கிற திருப்தி பட்ட ஒரு வார்த்தை அந்த பெண்ணிடத்துல வருது. அதனால நம்ம வந்த முதியோருக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து கண்ணியப்படுத்துறாங்க. அப்ப இப்ராஹிம் சவங்க சொல்லிட்டு போனாங்க, ஓ வீட்டு வாசப்படி நல்லாதான் இருக்கு, அதை சாங்குபடுத்து, அதை பத்திரமா வச்சுக்கோன்னு நான் சொன்னதா இஸ்மாயில்ட சொல்லிருன்னு போயிட்டாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் சவங்க வந்தாங்க, யாரு வந்தா, இப்ராஹிம் ஒரு பெரியவர் வந்தாரு, என்ன சொன்னாரு, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டா நான் இப்படி பதில் சொன்னேன், வீட்டு வாசப்படி கரெக்டா இருக்கு அதை சரியா வச்சுக்கிற சொல்லிட்டாரு அப்படியே. அப்ப உன்ன வந்து காலம்புரம் என் பொண்டாட்டியே வச்சுக்க சொல்லியிருக்காரு, அதே மாப்பாதான். இதெல்லாம் ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ் அவரிடத்துல சரியில்லை. இது புகார்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இது வந்து சரியில்லை. ஏன் சரியில்லைன்னா, முதல் இப்ராஹிம் சவங்க இவ சரியில்லாதவ, இவ வந்து நபிக்கு மனைவியா இருக்க தகுதி இல்லாதவ, வீட்டு வாசப்படிய மாத்திரம் சொன்னாங்கல்ல, அவ சரியானவளா, யாரு அவ சரியானவளா, இவதான் கூறுகட்டவளா, யாரு வாசப்படி சரியா இருக்கு நல்ல மருமகன் சொன்னாங்கல்ல இப்ராஹிம் நபி, அவதான் நல்லவளா. ஏன், ஆமா திடீர்னு வீட்டுல இருந்து யாராவது ஒரு ஆள் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா உண்மையவ சொல்றது, அப்படித்தான் சொல்லணும், நான் கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம் அப்படித்தான் சொல்றோம், மறைக்கத்தான் வேணும், எல்லாத்தையும் சொல்றதா, எல்லாத்தையும் சொல்றது சரியில்லையே அப்படின்னு என்னமோ. இன்னைக்கு நாம எப்படி பேசுறோம், இது மாதிரி ஒரு நபியுடைய சொற்களை பாக்குற காட்சியை நம்ம பாக்குறோம். அதனால அது ஹதீஸ் சரியில்லை. இப்ராஹிம் நபி இப்படி பேசியிருக்க மாட்டாங்க, இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்க மாட்டாங்க. இப்படி போகுது கதை. இது உலகத்துக்கு தெரியாது, இப்பதான் உலகத்துக்கு தெரியுது. இது பொய்யோ அவதூறோ கிடையாது. இது பொய்னா பொய்ன்னு சொல்லிருங்க, ஹதீஸ நம்பிருங்க, என்ன பொய்யனாக்கிருங்க, பிரச்சனை இல்ல, நான் பொய்யனாலேயே உங்களுடைய பார்வையில இருக்கிறேன், பிரச்சனை இல்ல. ஆனா ஹதீஸையாவது நம்புங்க, ஹதீஸ் ஒரு ஹதீஸ் பாதுகாக்கப்படட்டும், மறுக்கப்படாம போகட்டும். என்ன இதனுடைய ஹுக்கும் என்ன, இப்ப மர்மமா தான் இருக்குது இந்த ஹதீஸ் வந்து, இப்ப மர்மமா தான் இருக்குது. நான் சொன்னதுனால இப்ப சிக்கலான ஹதீஸ்ங்கிற மாதிரி உங்களுக்கு வழங்கி போயிருச்சு. அந்த ஹதீஸ்ல சிக்கல் இல்ல, ஒரு கூட்டத்தார சிக்கலா பாக்குறாங்கன்னு வழங்கிடுச்சு. இப்ப என்ன உண்மையிலே இந்த ஹதீஸ நீங்க மறுக்கணுங்கிறீங்களா? இப்ப இப்பயே ஓபனா சொல்லுங்க, இப்ப வந்து சொல்ல சொல்லியாச்சு, உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தியாச்சுல, உங்களுடைய ரகசியம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் கிடையாது, ஹதீஸ்ல நீங்க விளையாடின விளையாட்டுகள் அவ்வளவுதான். இப்ப என்ன அந்த ஹதீஸ மறுக்கணுமா, உண்மையிலே அந்த மருமக சொன்னது சரியா, அப்படிதான் பேசணுமா, ஒரு நபி இடத்துல நபியுட நம்ம அறிவாளிகளா, இப்ராஹிம் நபிக்கு தெரியாதா, ஏன்னா எல்லாமே அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கறது, ஒரு நபிக்கு யார் மனைவியா இருக்கணும் எப்படிங்கறது எல்லாம் அறிவிச்சு கொடுக்கறது. ஒரு நபிமார்கள் அந்த விஷயத்துல தப்பு செய்வாங்களா, அநியாயமா ஒரு பெண்ணை தலாக் கூட சொல்லுவாங்களா? அப்ப நமக்கு சொல்லப்படுற செய்தி சுருக்கமா தான் இருக்கும், அதுல மேலதிகமான விவரங்கள் கூட இருக்காது. உண்மையில அந்த பெண் எப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, முழுமையான விவரங்கள் இல்ல. அப்ப அவர் நபிக்கு தகுதி இல்லாத ஒரு கெட்ட பெண்ணா இருந்திருக்கிறாங்க, நபி மாத்த சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இத வந்து போய்கிட்டு அவ சொன்னது சரிதானே, வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து கேட்டா இப்படித்தான சொல்லணும் அப்படின்டா. அப்ப யாருக்கு வாங்க வக்காலத்து பூரா என்னன்னா, நபிக்கு எதிரானவங்களுக்கு வக்காலத்து வாங்குறது. இது ஹதீஸ் இல்லைன்னு மறுக்க வேண்டியது. அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அது மாதிரி சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு சம்பவம் நீங்க பரவலா கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்றேன். என்ன தெரியுமா, சூனியக்காரன் முற்காலத்துல இருந்தான். ஒரு ராஜா அவன் சூனியக்காரனை கைப்ப கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான். அவன் மரணிக்கக்கூடிய நேரத்துல நான் மௌத்தா போக போறேன், ஒரு சிறுவனை அனுப்பு, அவனுக்கு இந்த கலையெல்லாம் நான் சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னா, அதே மாதிரி அந்த ராஜா அந்த சூனியக்காரன் ஒரு சிறுவனை அனுப்புனா, இந்த சிறுவன் இந்த சூனியக்காரன் போகும்போது இடையில ஒரு பாதிரிய பாக்கிறான், அவன் சரியான மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கிறான், அவனுக்கு அது பிடிச்சு போச்சு, கடைசியில் அதை அவன் நம்பிடுறான். இப்படி ஒரு நீண்ட சம்பவம். கடைசியில் அந்த சிறுவனுக்கு இந்த சூனியக்காரன் சொல்றத போறதா, அந்த பாதிரியார் சொல்றதை நம்ம கேட்கறதா, பாதிரியார் சொல்றதா நமக்கு சரியா தெரியுது. அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறான், மக்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அல்லாவுடைய பேரை சொல்லி அவன் கல்ல எறிகிறான், அந்த மக்களுக்கு இடைஞ்சல் தந்து கொண்டிருந்த அந்த பிராணி செத்து போகுது. அப்ப இதெல்லாம் வருது. கடைசியில அந்த சிறுவன் அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த குஷ்டரோகி இந்த மாதிரியான குருடர்கள் இவங்களுக்கெல்லாம் மருத்துவம் பண்ணி அவங்க குணமாகறாங்க. கடைசியில அந்த சிறுவன் சொல்றான், அல்லாஹ்தான் குணப்படுத்துறான் அப்படிங்கிறான். அப்ப இது மாதிரி போகுது. கடைசியில அந்த ராஜா என்ன செய்யறான்னா, ஒவ்வொரு ஆளைய கொலை செய்யறான். யார கொலை செய்யறான், முத வந்து அந்த சிறுவனை கூப்பிடுறான். கூப்பிட்டு இந்த பார், நான் தான் இறைவன், என்ன இறைவன் சொல்லுங்கிறான். நீலாம் இறைவன் கிடையாது, அல்லாஹ்தான் இறைவன், அல்லாஹ்தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்யறான், அல்லாஹ் நம்புங்கிறான். அப்ப யார் உன்னை இப்படி வழி எடுத்தா அப்படின்னு அடிச்சு கேட்கும் போது அவன் யார சொல்லிடுறான், பாதிரிய சொல்லிடுறான். அப்ப பாதிரிய புடிச்சு ரம்பத்தை தலையில வச்சு அந்த பாதிரிய கொலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிறுவனை அடிக்கிறாங்க. சிறுவனை கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்பி விடுறான் ராஜா, இவனை கொண்டு போய் மலையிலிருந்து தள்ளி விட்டுருங்க அப்படின்னு. போன ஆட்களை பார்த்தா மலை அதிர்ந்து சிறுவனை கொலை செய்ய போன ராஜாவுடைய ஆட்கள் கீழே விழுந்து அவன் செத்து போயிடுறான். அல்ல அந்த சிறுவனை காப்பாத்திடுறான். மறுபடியும் கடல்ல போய் இவனை தள்ளி விடுங்கன்னு நல்லா ஆள் அனுப்பி விடுறான் இந்த ராஜா, ஆள் அனுப்பி விடுறான். கப்பல் குலுங்கி இந்த சிறுவனை கொலை செய்ய போனவன் கப்பல்ல தண்ணியில விழுந்து செத்து போறான். சிறுவன் திரும்பி வந்துடுறான். கடைசி என்ன, நீ கொல்லத்தானே வேணும், பிஸ்மில்லான்னு அல்லாவுடைய பேரை சொல்லி, அல்லாவை மட்டும்தான் வணங்குவேன், அல்லாவுடைய பேரை சொல்லி என்ன அம்பு ஏறி நான் செத்து போவேங்கிறான். அதே மாதிரி அல்லாவுடைய பேரை சொல்லி அம்பு எறிகிறான், அந்த சிறுவன் மரணிக்கிறான். ஆனா இவன் நோக்கம் என்ன, அந்த சிறுவனை ஒழிக்கணும், அல்லாவுடைய நாமத்தை அழிக்கணும், நாம தான் இறைவன் நிலைநாட்டணுங்கிறது. அந்த சிறுவன் செத்து போனாலும் இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம், நாங்க சிறுவன் எப்படி அல்லாவை நம்பினானோ அது மாதிரி நாங்க நம்பிட்டோம் சொல்லி எல்லா பேரும் மாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண, அம்புட்டு மக்களையும் கொலை செய்யறான், அல்லாவை நம்பின மக்களை எல்லாம் கொலை செய்யறான், நெருப்பு குண்டத்துல தள்ளுறான். அப்ப ஒரு பெண்மணி கை குழந்தைய வச்சுக்கிட்டு, நான் அல்லாவைதான் நம்புவேன், நான் நெருப்பு விழுந்தாலும் பரவாயில்லன்னு போறாங்க. அப்ப உழவும் போது அந்த பெண்ணுடைய மனசு பதக்கிது, இந்த கை குழந்தையோட நெருப்புல உழுகிறோமேன்னு. அப்ப அல்லாவுடைய கிருபையால அந்த குழந்தை பேசுது, தாயார் அவர்களே நீங்க கவலைப்படாதீங்க, இதுல நீங்க தைரியமாக நீங்க விழுங்கன்னு குழந்தை பேசுச்சு. விழுந்தாங்க, சயிதானாங்க அப்படிங்கறதெல்லாம் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. இதையும் இவர் மறுக்கிறார். அது எப்படி இதெல்லாம் நடக்கும், ஒரு சிறுவனுக்கு அல்லாஹ் எப்படி இதெல்லாம் கொடுப்பான், அவன் எப்படி இந்த வேலைகள்லாம் செய்வான், மழை எப்படி அதிரும், கடல்ல எப்படி குலுங்கும், இது என்ன, இது வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லி இதையும் மறுக்கிற காட்சியை நம்ம பாக்கிறோம். ஆனா இது உலகத்துக்கு தெரியாது. இப்ப என்ன செய்வீங்க, இந்த தகவல் கிடைச்சா இப்ப நீங்க மறுப்பீங்களா, அல்லது தகவல் அங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, தலைவர் எப்ப மறுப்பாருன்னு பாப்போம், அப்ப மறுத்துருவோம், அது வரைக்கும் நம்ம இதை மறுக்க வேண்டாம், அப்பாஸ் அலி தலைவர் மறுக்கிறான்னு சொன்னா கூட நம்ம மறுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்க போறீங்களா. அப்ப இது ஒரு செய்தி. ஏன்னா அறிவு இதெல்லாம் இது நடந்து முடிஞ்ச விஷயம், எவ்வளவு நமக்கு முன்னாடி பல வகையான அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அது மாதிரி சிறுவன் விஷயத்துல இப்படி நடந்திருக்கிறது, அல்லாஹ் நடத்தி இருக்கிறான், அதன் மூலம் நிறைய பேருக்கு அல்லாஹ் ஈமானம் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு எடுத்துட்டு போறதை விட்டுட்டு இதுல போய்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன வேலை இருக்கு, முற்காலத்துல நடந்த சம்பவங்கள்ல அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது மாதிரி புகாரி முஸ்லீம்ல எல்லாம் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா, இவனு செய்யாத ஒருத்தவர் இருந்தான், அவன் குறிகார, அவன் குறிகார மறைவான விஷயம் தனக்கு இருக்குன்னு வாதிட்டான். அப்ப நபி சொல்லாசவங்க என்ன பண்ணாங்கன்னா, மறைவான விஷயம் இருக்குன்னு உனக்கு சொல்றியா? இங்க வா, நான் ஒரு விஷயத்தை நான் மறைச்சு வச்சிருக்கிறேன், அத நீ சொல்லு. அப்ப உனக்கு மறைவான விஷயம் இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. நபி அவர்கள் என்ன மறைச்சு வைக்கிறாங்க? யௌம தஅதி ஸமாவு பிதுஹானின் முபீன், தெளிவான புகையோடு அந்த நாளில் வானம் வரும், வானத்துல புகை முழுட்டமா இருக்கும் அப்படின்னு திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சு வைக்கிறாங்க. ஆனா அவனால அதை சொல்ல முடியல. இது என்னன்னு கேக்குறாங்க நபி, நீ குறிகாரன்னு சொல்ற மறைவான விஷயம்லாம் தெரியுங்கிறல, நான் மறைச்சு வச்சிருக்கேன், இத சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அவன் பார்த்தா இந்த வசனத்தை எல்லாம் அவன் சொல்லல. என்ன சொல்றான்? அந்த வசனத்துல உள்ள ஒரு ரெண்டே ரெண்டு எழுத்த மட்டும் சொல்றான், துஹ் துஹ்ங்கிறான். வசனம் எப்படி இருக்கு? யௌம தாதி ஸமாஉ பி துஹானின் முபீன் இருக்கு. ஆனா அவன் என்ன செய்யறான்? துஹ் துஹ்ங்கிறத மட்டும் என்ன செய்யறான்? சொல்லிட்டு இருக்கான். நபி அவர்கள் சொன்னாங்க, நீ குறிகாரம் குறிகாரம் தான், ஓ அளவை நீ கடக்க முடியாது. எவ்வளவுதான் ஜின்கள் சில விஷயங்களை ஒட்டுக்கிட்டு வந்து சொன்னாலும் அது முழுசாலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி அறகுறையா விஷயம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு மாத்தமா சொல்றது, இப்படித்தான் குறிகாரருடைய நிலை இருக்கும். ஓ நிலையை அதுதான், உன்னுடைய எல்லையை நீ கடக்கவே முடியாது நபி அவர்கள் சொன்னதாக. ஏன்னா புகாரி முஸ்லீம்ல எல்லாம் சரியான ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் அதான் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல சொல்லுவான். என்ன சொல்றான்? அவர்கள் கேட்பதை விட்டும் தடுக்கப்படுகிறார்கள், ஓரிரு விஷயங்களை தவிர. இல்லாமன் ஹசிஃபல் ஹத்தபத்த, குறிகாரர்கள் வானுலக செய்திகளை மறைவான விஷயங்களை அறிய முடியாது. ஆனா ஓரிரு விஷயங்களை அவர்களுக்கு ஜின்கள் கேட்டுட்டு வந்து இல்கூன சமா, ஒட்டு கேட்டது வந்து போட்டுறாங்க. அக்சருகும் காதிவன், பெரும்பாலும் பொய்யர்களா இருப்பாங்க, ஒன்று ரெண்டு விஷயம் இந்த மாதிரி நடந்து போயிரும் அப்படின்னு அல்லாவே திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த சம்பவங்களை எல்லாம் இவர் மறுக்கிறார். எப்படி அதை எப்படி இப்படி செய்யாது சொல்லுவான்? துக்குங்கிற அதை கூட சொல்ல மாட்டான், உங்களுக்கு இந்த அக்கறை. அப்ப இது நபி இப்படி பேச மாட்டாங்க. சரியான இஸ்லாமிய நம்பிக்கை என்ன சொல்லுங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிசல்லா அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி குறிகாரர்கள் பொய் பிராடுகள் சொல்றாங்க, பித்தலாட்டம் பண்றாங்க, அவங்க சொல்றதெல்லாம் பொய்ங்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, அப்ப அவங்க சொல்றது சில நேரங்கள் உண்மை ஆகுதே. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க நபிசல்லா அவங்க? அது என்னடா, ஜின்கள் ஒன்றெண்டு விஷயங்களை ஒட்டுக்கெட்டு வந்து போட்டுருவாங்க, அதுதான் இந்த உண்மையான விஷயம்ங்கிறது. அதோட அவங்க நிறைய பொய்களை சேர்த்து சொல்லுவாங்க. அல்லாஹ் ஏன் இந்த மாதிரி ஒன்றெண்டு விஷயங்களை ஒட்டு கேட்கற மாதிரி வச்சிருக்கிறான்? அந்த ஒன்னு ரெண்டு மூலம் தான் மக்கள் வெளிக்கிட்டு போறது, மக்கள் குறிகாரனை நம்புறதெல்லாம். இது சொன்ன நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா அவனை நம்புவியா? அப்ப இதனாலதான் மக்கள் வெளிக்கிட்டு போறாங்க. அல்லாஹ் சோதிக்கிறான், இப்படி இவன் சொன்னாலும் அவனை நீ நம்புவியா? நீ நம்பாம இருந்தேனா ஈமான் உறுதியா இருக்குது. அவன் சொன்னது ஒன்னு நடந்துருச்சு, 99 பொய்யாவில இருக்குது, அதை பார்க்க மாட்டான். அப்ப பலவீனமான ஈமான் உள்ளவன் அல்லாஹ் மேல ஈமான் இழந்துருவான், போ அந்த ஈமான் எனக்கு வேண்டாம். பலமான ஈமான் உள்ளவன் இந்த ஒண்ணு உண்மையானாலும் இவன் பொய்யன்னு நம்புவான், அந்த ஈமான் தான் எனக்கு வேணுங்கிறான் அல்லாஹ். அப்ப இவங்க என்னன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு மேல குறிகார அந்த ஒன்று ரெண்டு விஷயங்களை கூட சொல்ல முடியாது, அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட அவனுக்கு வராது, துக்குங்கிறது கூட வராது. அல்லாஹ் ரசூலுக்கு மேல போய் இது மாதிரியான ஹதீஸ்கள் எல்லாம் என்ன குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி அதை மறுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய செய்திகள், ஜுலைபி பின் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட செய்தி, அதையும் கூட தான் அவங்க என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. என்ன அகமதுல பதிவு செய்யப்பட்ட, இது ரகசியமா மறுத்த ஹதீஸ், அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுலைபி பின் ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க அழகு வசீகரம் இல்லாத ஒரு சஹாபி, ஆனா ஈமான் இறையச்சம் எல்லாம் உள்ளவங்க. அவங்களுக்கு பெண் கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியிடம், உங்க மகளை எனக்கு நான் பெண் பேசுறேன்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கா இது ஒரு பெரிய பாக்கியம் இல்ல, மகள் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கறது. நபி சொன்னாங்க, எனக்கு இல்ல ஜுலைபுக்கு, ஜுலைபுக்கா. அப்ப என் பொண்டாடி நான் ஆலோசனை பண்ணிட்டு வரேன். அந்த சஹாபி சொல்லிட்டாங்க, மனைவிட்ட போய் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம மகளை கேக்குறாங்க, அவங்களும் நம்ம மகளை கேக்குறாங்களா, அது பாக்கியம் இல்ல, நபிக்கு கொடுத்துட வேண்டியதுதான், இப்படிதான் சஹாபாக்கள் நினைச்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நபிக்கு இல்லையா ஜுலைபுக்கா, ஜுலைபுக்கா, நம்ம மகளை அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க, அப்பெல்லாம் நம்ம குடுக்கல, போய் போய் ஜுலைபிபுக்கா நம்ம தர்றது அப்படின்னு பேசுறது இருக்கிறாங்க. இத வீட்டுல இருக்கக்கூடிய கன்னி பெண், சம்பந்தப்பட்ட பெண் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த பெண்மணி துரிதுன் தருதலா ரசூலுல்லாஹி அம்ரஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை ஏவி இருக்கிறாங்க, அதுக்கு மாத்தமா நீங்க பேசுறீங்களா? நபிதானே சொல்லிட்டாங்க அவங்கள கல்யாணம் முடிக்க சொல்லி, முடிச்சிட வேண்டியதானே. நபி கேட்டுட்டா அதுதானே நன்மை, அதை போய்கிட்டு நீங்க மாத்தி ஏன் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு இவங்க பெத்தவங்களுக்கு அறிவு சொல்றாங்க. மகள் அவங்களும் புரிஞ்சுட்டு, ஆமா நபி சொல்லிட்டு அதுதானே மகளுக்கு சிறந்ததா இருக்கும் சொல்லி நபி சொல்லாசம் கிட்ட போய், நாங்க ஜுலைபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம்னு கல்யாணம் பண்ணி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா இருக்கிறாங்க, வாழ்றாங்க, பல காலம் கழியுது. ஒரு நேரத்துல நபி சொல்லாசம் கூட போருக்கு போன ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்ல முடிஞ்சோன்னு ஆளை காணா, நபி அவர்கள் செல்வத்தை பங்கு வச்சு கொடுக்கும்போது தேடுறாங்க, ஜுலைபிப் எங்க அவருக்குரிய பங்க கொடுக்கணுமே தேடுங்கன்னு பார்த்தா, ஏழு எதிரிகள் காபிர்களை கொண்டுட்டு எட்டாவதா இவர் ஷஹீதாகி கிடக்கிறார். நபி அவர்கள் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கரத்தால தூக்கி, ஹாதா மின்னி வனா மின்ஹு, இவர் என்னை சார்ந்தவர், அவரை நான் சார்ந்தவன் என்று பிரியத்தோடு பாசத்தோடு தன்னுடைய கரத்தால தூக்கி அவர்களை அடக்கம் பண்ணினாங்க. அப்போது நபி அவர்கள் துவா செஞ்சாங்க அந்த பெண்ணுக்கு, அல்லாஹும்ம சுப்ப அலைஹா ஹைர சப்பா, இந்த பெண்ணுக்கு நன்மையை நீ வாரி கொட்டுவாயாக. வலா தஜால் ஐஷஹா கத்தன் கத்தா, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கணவன் இல்ல, பராமரிக்க ஆள் இல்ல, இப்ப செல்வம் இல்லாம அந்த பெண்ணை விட்டுறாத, அவளுடைய வாழ்க்கையை சிரமமானதாக ஆக்கி விடாதேன்னு துவா பண்ணாங்க. நபி அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்ட ரப்புல் ஆலமீன் அனசுல்ல உங்க அறிவிக்கிறாங்க, இதற்கு பிறகு மதீனத்து பெண்களிலேயே இந்த விதவை பெண்ணுதான் எல்லா நபர்களுக்கும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக தர்மம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க, இதை நான் கண்ணால பார்த்தேன்னு அனசுல்ல உங்க அறிவிக்கிறாங்க. இது சஹீஹான சம்பவம், முஸ்னத் அஹமதுல இருக்குது, எந்த கோளாறும் கிடையாது. கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்ல, வாழ்ந்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்ல, எல்லாரும் அல்லாஹ்வுடைய கைர பரக்கத்தை வாங்கி ஷஹீதான கணவரை பெற்றாங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை வாங்கினாங்க, எல்லாரும் பொருந்தி கொண்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. இதை நம்ம கேட்டு, சரி நபியுடைய சொல்லுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு, அந்த குடும்பம் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்குது, அல்லாஹ் அவங்களை எப்படி பாதுகாத்து வளர்த்திருக்கிறான் அப்படின்னு படிப்பிட பெற வேண்டிய சம்பவத்துல இத நபி இப்படி பேச மாட்டாங்க. நம்ம தலைவர் என்ன செஞ்சிருக்காரு, இதை மறுத்திருக்காரு, நபி இப்படி பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்களா? அது எப்படி அடுத்த பெண்ணுடைய விஷயத்துல நபி தலையிடுவாங்க? அடுத்த பெண்ணுடைய விஷயத்துல இவரை நீ கல்யாணம் முடி, நபி எப்படி தலையிடுவாங்க? என்ன பிரச்சனை இவருக்கு? அவங்க வாழ்ந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு வந்துகிட்டு நபி எப்படி தலையிடுவாங்க, போவாங்க வருவாங்க? அது அந்த பெண்ணுடைய உரிமை தானே, நபி யாரையும் கட்டாயப்படுத்தலையே. இவரெல்லாம் கல்யாணம் முடிச்சு ஆகும் நபிக்கு சொன்னாங்களா? இல்லையே, முடிக்கலாம், பெண்ணு தானே பேசினாங்க. அப்ப நபி சொன்ன ஆலோசனை நல்லது, அந்த பெண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்ப இவருக்கு ஏன் பிரச்சனை பாக்குறோம்? அதனால இந்த ஹதீஸ் நபி பேசிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி மறுக்கக்கூடிய காட்சியை பாக்குறோம். இப்ப என்ன இந்த ஹதீஸ் ஐயான ஹதீஸ், டிஎன்டிஜே சகோதரர்கள், இந்த ஹதீஸை இப்ப நீங்க மறுக்கிறீங்களா மறுக்க மாட்டீங்க? ஏன் தலைவர்கிட்ட இருந்து செய்தி வரட்டும், அவர் செய்தி வந்தோன்னு மறுத்துருவீங்களா? இப்ப நீங்க நம்புவீங்களா? இப்ப உங்களுக்கு ஈமானா தெரிய விஷயம் அவருடைய பேச்சுக்கு பிறகு குஃபர் ஆயிருமா என்ன? கொஞ்சம் யோசிங்க நீங்க. இதனுடைய நிலையையும் அவங்க என்ன செய்யணும், மர்மமான ஹதீஸ் அவங்களுடைய நிலையை அவங்க என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும். அப்ப இந்த மாதிரி மர்மமான ஹதீஸ்கள்லாம் உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு தான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஏழு எட்டு சொல்லியிருக்கிறேன்னா, இது மட்டும் இல்ல, மர்மமான ஹதீஸ்கள் இன்னும் இருக்குது, அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல, அதனால இதுவே போதும். இவர்கள் அல்லாஹ் இப்ப இதே தெரிஞ்ச விஷயங்களே இப்படி இருக்குதுன்னா, தெரியாமல் இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ மனசுல, அல்லாஹ் தான் அறிஞ்சவன், நம்ம மனிதர்கள் மனதை அறிய முடியாது. நாம இந்த குழப்பங்களில் சிக்கி விடாமல் நாம் கவனமாக இருக்கணும், ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து நம்ம விலகிறணும், சஹாபாக்கள் மேல அவதூறு சொல்லி பொய் சொல்லி அவர்களை தீயவர்களாக, குர்ஆனுக்கு எதிரான எதிரிகளை போன்று, வழிகேடர்களை போன்று காட்டி, அவர்களை விட நாம எவ்வளவு தேவல அப்படின்னு பெருமை அடிக்கிற அந்த ஆணவ போக்குல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம்.